விவிலிய தேடல்.
எனது அருமை அன்புள்ளங்களே, மரம் அறுக்கும் ஒரு தொழிற்சாலையில் ஒரு நாள் 6 அல்லது 7 இளையோர் சேர்ந்து அங்கு குவிந்திருந்த மரத்தூளை மூட்டைகளாக கட்டுவதில் மும்முரமாக இருந்தனர். இளையோர் கூடி வேலை செய்யும் போது வேடிக்கையும் விளையாட்டும் கூடவே இருக்கும் அல்லவா? இந்த குழுவிலும் அவை இருந்தன. விளையாட்டு அதிகமானது. அப்போது அவர்களில் ஒருவர் மரத்தூள் நிறைந்த ஏதோ ஒரு மூட்டைக்குள் தான் கட்டியிருந்த வாட்ச் விழுந்துவிட்டதை உணர்ந்தார். அது அவருக்கு அன்பு பரிசாக தரப்பட்ட விலையுயர்ந்த ஒரு வாட்ச். எனவே அவரது நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து தேடினார்கள். அந்த தேடலே சில நிமிடங்களில் ஒரு விளையாட்டாக மாறிவிட்டது. அவர்கள் அனைவரும் அரை மணி நேரம் தேடியும் அவர்களால் வாட்சை கண்டுபிடிக்க முடியவில்லை. மதிய உணவு இடைவேளைக்கென அனைவரும் கலைந்து சென்றனர். வாட்சை இழந்தவர் மட்டும் சாப்பிடச் செல்லாமல் தனியே தேடினார். 10 நிமிடங்களில் வாட்சை கண்டுபிடித்தார். ஒரே மகிழ்ச்சி. தன் நண்பர்களிடம் தன் வாட்சை காண்பித்தார். நாங்கள் அத்தனை பேர் தேடியும் கிடைக்காத வாட்ச் உனக்கு எப்படி கிடைத்தது என்று நண்பர்கள் கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் எல்லாரும் போன பின் அந்த இடம் அமைதியாக இருந்தது. நான் இன்னும் உன்னிப்பாக தேடினேன். நான் கேட்டு பழகிப்போன என் வாட்சின் டிக் டிக் ஓசையை என்னால் கேட்க முடிந்தது. அந்த சன்னமான ஒலி வாட்ச் இருந்த மூட்டைக்கு என்னை அழைத்துச் சென்றது என்றார். அன்புள்ளங்களே, காணாமல் போன பொருட்களை தேடுவதற்கு மட்டுமல்ல, வாழ்வின் பல ஆழமான தேவையான உண்மைகளை தேடி கண்டுகொள்ளவும் அமைதி நமக்கு உதவும். போராட்டம், குழப்பம் இவைகள் பெருகினாலும் இந்த அமைதியை நம்மால் உணர முடியும். இந்த அமைதிக்கு பின்புலத்தில் இருக்கும் கடவுளையும் நம்மால் உணர முடியும் என்பதை கூறும் திருப்பாடல் 46 நமது தேடலில் இன்று இடம்பெறுகிறது.
அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், அவரன்றி வேறில்லையே.
அன்பு நெஞ்சங்களே, திருப்பாடல் 46 நான் தேர்ந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் இந்த பாடலின் இறுதியில் வரும் 10 திருவசனம்.
அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள்.
ஆங்கிலத்தில் இந்த வரி சிறிது வித்தியாசமாக ஒலிக்கின்றது. Be still and know that I am God. ஆடாமல் அசையாமல் இருந்து நானே கடவுள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அர்த்தமுள்ள இந்த வரியை புரிந்து கொள்ள இந்த திருப்பாடலின் பின்னணியும் அங்கு கூறப்பட்டுள்ள சில எண்ணங்களும் நமக்கு உதவியாக இருக்கும். இறைவனை தேடி மலைகளிலும் காடுகளிலும் தவங்கள் மேற்கொண்டவர்களை மனித வரலாறு கூறியுள்ளது. மலையிலும் காட்டிலும் கடவுளை காண்பதற்கு முன் முனிவர்கள் நீண்ட அமைதியில் தவம் புரிந்தனர். இந்த ஆழ்ந்த அமைதியின் பயனாக அவர்கள் கடவுளை கண்டனர். ஆனால் கடவுளை காண எப்போதும் மலைகளையும் காடுகளையும் அவை தரும் அமைதியையும் நாம் நாட தேவையில்லை. மக்கள் நிறைந்த சந்தையிலும் பிரச்சினைகள் நிறைந்த போர்க்களத்திலும் இறைவனை காண முடியும் என்பதை திருப்பாடலின் ஆசிரியர் இந்த பாடலில் கூறுகின்றார். அசீரியர்கள் யூதேயாவின் மீது படையெடுத்து அந்நாட்டை சீர்குலைத்த நேரத்தை நினைவில் கொண்டு தாவீது இந்த பாடலை எழுதினார் என்று சொல்லப்படுகின்றது. இந்த திருப்பாடலின் இறுதியில் வரும் இந்த வரியை எழுதுவதற்கு முன் தாவீது தன் நாட்டிற்கும் மக்களுக்கும் ஏற்பட்ட போராட்டங்களையும் அழிவுகளையும் விளக்குகின்றார். இவைகளை வெறும் அழிவுகளாக பட்டியலிடுவதற்கு பதிலாக, எங்களை சுற்றி என்ன நடந்தாலும் நாங்கள் கடவுளை நம்பி வாழ்வோம் என்ற ஒரு விசுவாச அறிக்கையாக கூறுகின்றார் தாவீது.
திருப்பாடல் 46. நில உலகம் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும், கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும், அவற்றின் பெருக்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும், எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை.
அன்பு நெஞ்சங்களே, தன்னை சுற்றி நடக்கும் கலவரங்களைக் கண்டு பயத்தில் அலரும் ஒரு குழந்தையை தந்தையோ தாயோ அரவணைத்து முதலில் மேற்கொள்ளும் முயற்சி என்ன? அந்த குழந்தையை அமைதிப்படுத்துதல். மிகச்சிறிய குழந்தை என்றால் தங்களது இறுக்கமான அரவணைப்பில் அந்த குழந்தை முகம் புதைத்து கண்களை மூட அவர்கள் உதவிகள் செய்வர். அமைதியடைந்து உறங்கத் துவங்கும் அந்த குழந்தை அதற்கு பின் என்னதான் நடந்தாலும் எளிதில் கண்விழிக்காது. இந்த திருப்பாடலை வாசிக்கும் போது சப்தங்களின் மத்தியிலும் கண்ணயர்ந்து தூங்கும் அந்த குழந்தையின் உருவமே என் மனதில் பதிகின்றது. இறைவன் இருக்கின்றார், எந்த சூழலிலும் நம் அருகே நம்மை சூழ்ந்து அவர் இருக்கின்றார் என்ற உணர்வு அமைதியை தரும். அந்த அமைதியில் கடவுளை இன்னும் ஆழமாக நாம் உணர முடியும் என்பதையே இந்த வரி நமக்கு சொல்கின்றது. அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள். எனதருமை அன்புள்ளங்களே, அமைதிக்கு பதில் ஆரவாரங்களை ஆர்ப்பாட்டங்களை தேடும் நமது உலகம் அமைதியைக் கண்டு அஞ்சுகிறதோ என்று கூட எனக்கு எண்ணத் தோன்றுகின்றது. வாட்ச் தேடுவதில் இறங்கிய அந்த இளையோர் உண்டாக்கிய இறைச்சலில் வாட்ச் மட்டுமல்ல, எதையுமே அவர்களால் கண்டுபிடித்திருக்க முடியாது. பல நேரங்களில் நாமும் நம்மை சுற்றி இதுபோல் இறைச்சல்களை உருவாக்கிக் கொள்கிறோம் இல்லையா? நமது இல்லங்களில் டிவி அல்லது வானொலி ஒலிக்காத நேரம் வெகு குறைவுதானே. இது மட்டுமல்ல அன்பர்களே, இக்காலத்தில் காதில் எப்போதும் ஏதோ ஒன்று ஒலித்துக் கொண்டிருக்கும் வண்ணம் இசை செல்லிட பேசி என்று ஒரு நாளில் குறைந்தது 15 மணி நேரங்களாவது எதையாவது கேட்டுக்கொண்டே இருக்கும் போக்கை இளையோர் மத்தியில் நாம் அதிகம் காண்கின்றோம். ஒரு வீட்டில் அமைதி நிலவினால் அங்கு ஏதோ ஒரு துயரமான சம்பவம் நடந்துவிட்டதென்று தீர்மானிக்கும் அளவு இன்றைய உலகம் சப்தங்களால் நிறைந்து வழிகின்றது. சப்தங்கள் இருந்தால் மட்டுமே அங்கு மகிழ்ச்சியும் வாழ்வும் உள்ளன என்று சொல்லும் அளவுக்கு ஒலி நமது வாழ்வை ஆக்கிரமித்து வருகின்றது. இளையோர் எதையாவது பேசிக்கொண்டு கேட்டுக்கொண்டு அல்லது செய்து கொண்டே இருக்க வேண்டும். வேறு ஒன்றும் செய்வதற்கு இல்லை என்றால் செல்லிட பேசியில் எதையாவது விளையாட வேண்டும் அல்லது கணனியில் எதையாவது பார்க்க விளையாட வேண்டும். ஒன்றும் செய்யாமல் அமைதியாக அவர்கள் இருக்கும் நேரம் அவர்கள் உறங்கும் நேரம் ஒன்றுதானோ என்ற கேள்வி எனக்கு எழுகின்றது. அன்பு நெஞ்சங்களே, நம்மில் பலர், அதிலும் சிறப்பாக இளையோர், அமைதியைக் கண்டு ஏன் அச்சம் கொள்கின்றனர்? அமைதி என்றால் அவர்கள் தனித்து விடப்படுகின்றனர், அவர்கள் தங்களோடு வாழ வேண்டியுள்ளது. இந்த சூழலை தவிர்க்கவே அவர்கள் எப்போதும் மற்றவர்களோடு அல்லது ஏதாவது ஒரு கருவியோடு தங்கள் நேரத்தை செலவிடுகின்றனர். அவர்களிடம் அமைதி கொண்டு நானே கடவுள் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று யாராவது சொன்னால் டாடா பை பை என்று சொல்லிவிட்டு அவர்கள் அடுத்த செயலுக்கு தாவி விடுவார்கள்.
அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் அவரன்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே.
என் அருமை நெஞ்சங்களே, எந்த சூழலிலும் கடவுள் இருக்கிறார் என்பது உண்மை. ஆனால் அந்த சூழல்களில் நம் மனதை அமைதிப்படுத்த ஒருநிலைப்படுத்த முயன்றால் அங்கிருக்கும் இறைவனை நாம் காண முடியும். பகட்டான பெரிதான பிரமிப்பூட்டும் வழிகளில் இறைவன் வருவதில்லை என்பதை விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம். இறைவாக்கினர் எலியாவுக்கு அவர் தன்னையே வெளிப்படுத்திய அழகை நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்.
அரசர்கள் முதல் நூல் அதிகாரம் 19. அப்போது ஆண்டவர் எலியாவிடம், வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்லவிருக்கின்றேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம், நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். அப்பொழுது, எலியா, நீ இங்கே என்ன செய்கின்றாய் என்று ஒரு குரல் கேட்டது.
அன்பு நெஞ்சங்களே, அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள். அமைதி கொண்டு ஆண்டவனை காணும் கலையை இறைவனின் ஆவியானவர் நமக்கு சொல்லித்தர வேண்டும் என மன்றாடுவோம். எவ்வளவுதான் பிரச்சனைகள் நம்மை நெருக்கினாலும் அவைகளின் நடுவிலும் தாயின் அணைப்பில் உறங்கும் குழந்தையைப் போல் நாமும் இறைவனின் பிரசன்னத்தில் அமைதி கொள்ள முயல்வோம்.